إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல உரையாக, ஈமானையும் தக்குவாவையும் நல்லொழுக்கத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய உரையாக எனக்கும் உங்களுக்கும் இந்த உரையை ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சமுதாய முக்கியஸ்தர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வருகையில் அருள் புரிவானாக. உங்கள் இம்மை மறுமை வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக, நன்மைகளோடு, நல்ல வளங்களோடு, அல்லாஹுவின் அன்போடு, அருளோடு என்றும் ஆக்கித் தருவானாக. நம் அனைவருடைய முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய திருக்கலிமாவின் மீது அமைப்பானாக. அல்லாஹுவிற்கு பிடிக்காத, அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய, அல்லாஹுவை அதிருப்தியூட்டக்கூடிய ஒவ்வொரு கெட்ட காரியங்களை விட்டும், கெட்ட சொல்களை விட்டும், கெட்ட கொள்கைகளை விட்டும் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா காத்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, தலைப்பை பற்றி சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லியதை போன்று, இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையிலே இறைநேசர்களுடைய கண்ணியம், இந்த தலைப்பு நமது இந்த காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த தீனிலே நமக்கு அவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை திருப்திப்படுத்தி அவனுக்கு நெருக்கமான நல்லவர்களில் ஒருவராக நாம் ஆகுவதற்குரிய வாய்ப்பை இந்த ஒரே ஒரு மார்க்கத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய நேசத்தை ஒரு மனிதர் அடைய வேண்டும் என்றால், கவனமாக கேளுங்கள், அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய நேசத்தை, படைத்த ரப்புடைய நேசத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்றால், அவருக்கு இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கம் அறவே இல்லை. மூன்றாவது அத்தியாயத்தின் 85வது வசனம், படைத்த இறைவன், அந்த அருளாளன், அந்த பேரன்பாளன் சொல்லுகின்ற அந்த அழுத்தம் திருத்தமான அறைகூவலை கேளுங்கள். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறொன்றை யார் ஒருவர் விரும்புவாரோ, தேடுவாரோ, தன்னை படைத்த இறைவனை நெருங்குவதற்கு இஸ்லாமை தவிர வேறு ஒரு வழியை யார் விரும்புவாரோ, தனக்கு தேர்ந்தெடுப்பாரோ, ஃபலன் யுக்பல மின்ஹு, அவரிடமிருந்து
எந்த ஒரு நற்காரியமும் அறவே அங்கீகரிக்கப்படாது. அதாவது மறுமையில் அவருக்கு அவருடைய அமல்கள், நல்ல அமல்களுக்குரிய கூலிகள் கிடைக்காது. அவர் செய்யக்கூடிய புண்ணியங்கள் நல்லறங்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே கணக்கு தீர்க்கப்பட்டுவிடும். வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் காசிரீன், அவர் மறுமையில் வரும்போது நஷ்டவாளிகளிலே நன்மைகளை எல்லாம் இழந்தவராக நிரந்தர நஷ்டவாளிகளில் ஒருவராக வருவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் எவ்வளவு மகத்தான மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான அருளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர முடியும். இந்த உலகத்தில் சொத்து, சுகம், வாழ்க்கை வசதிகள் எதுவும் நமக்கு கிடைத்திருக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு மார்க்கம் கிடைத்ததே போதும். ரப்பே, உன்னை அறிவதற்குண்டான அறிவை இந்த மார்க்கத்தில் தானே நான் கிடைக்க பெற்றேன். வேறு ஒரு சித்தாந்தத்திலோ, வேறு ஒரு நெறியிலோ, வேறு எந்த ஒரு ஞானியின் புத்தகத்திலோ, வேறு வாழ்க்கையின் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கிடைக்கப்பெறாத ஒரு ஞானம் எனக்கு இந்த இஸ்லாமின் மூலமாக கிடைக்கப்பெற்றதே. நீ யார் என்பதை அறிவதற்கு, உனது உண்மையை அறிவதற்கு, உன்னை எப்படி வணங்க வேண்டும், உன்னை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், நீ எதன் மூலமாக என்னை பொருந்து கொள்வாய், என் மீது உன்னுடைய மகிழ்ச்சி எதன் மூலமாக கிடைக்கப்பெறும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்குரிய அந்த உண்மை வழியாகிய இஸ்லாமை நீ எனக்கு கொடுத்தாயே, இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தது நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். சொல்வதை கவனமாக கேட்கின்றீர்களா? புரிகிறதா பேசுவது? இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொடுத்து அவன் என்ன விரும்புகிறான்? நம்மை எல்லாம் அவனுடைய நேசர்களாக ஆக்குவதற்கு விரும்புகிறான். பிறகு அவனுடைய நேசர்களாக நாம் ஆகிவிட்டால் அந்த நேசர்களுக்காக அவனை நேசித்த அவன் நேசித்த எப்படி அவனை நேசித்த அவன் நேசித்த அந்த இறை நேசர்களுக்காக அல்லாஹு தஆலா மறுமையிலே சொர்க்கம் என்ற அந்த பூஞ்சோலையை மாட மாளிகைகளும் ஊற்றுகளும் நதிகளும் தோட்டம் துறவுகளும் விசாலமாக இருக்கின்ற அழிவே இல்லாத எந்தவிதமான துக்கமும் துயரமும் நோய் நொடிகளும் கஞ்சலங்களும் இல்லாத நிரந்தரமான அந்த சொர்க்க பூஞ்சோலையிலே நம்மை வசிக்க வைக்க விரும்புகிறான். எப்போது? நாம் அவனுடைய நேசர்களாக ஆகிவிடும் போது. அவனை நேசித்த அவன் நேசித்த நல்லவர்களாக நாம் ஆகும்போது. உங்கள யாராவது ஒருத்தர் இப்படி சொல்ல முடியுமா, எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் தேவையில்லை என்று? நான் அல்லாஹுவை நேசிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு தேவையில்லை என்று முஸ்லிம்களிலே யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஒரு முஸ்லிம் ஐந்து நேர தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்தி சுஜூது செய்கிறானே ஏன், ருக்கு செய்கிறானே ஏன், அல்லாஹுவிற்கு முன்பு அடிமையாக நிற்கிறானே. இந்த உலகத்திலே அவன் ஒரு தலைவராக இருக்கலாம், மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து, ரப்பே நீதான் எனது ரப், நான் உனது அடிமை, உன்னிடத்தில் சரணடைவதற்காக, உனது அடிமையாக, உன்னுடைய ரஹ்மத்தை கெஞ்சியவனாக, உன்னுடைய மன்னிப்பை வேண்டியவனாக, உன்னுடைய அன்புக்காக ஏங்கியவனாக நான் வந்து நிற்கிறேன். அல்லாஹு அக்பர். பிறகு குனிகிறான், முதுகு வலிக்க குனிகிறார், பிறகு சிரம் தாழ்த்துகின்றார். அந்த படைத்தவனை மனதில் நினைத்தவனாக, ஏன் யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து உனது நல்லடியார்களிலே என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், உனது நேசர்களிலே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேசர்களுக்குரிய அந்த தாருர் ரஹ்மா, ரஹ்மத்தின் இல்லத்திலே நீ என்னை தங்க வைக்க வேண்டும். இதுகிலு மையஷாஉ ஃபீ ரஹ்மதி, அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ அவர்களை அந்த ரஹ்மத்துடைய இல்லத்திலே தங்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இடம்தான் அந்த சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பாசத்தின் இடம், அல்லாஹ்வுடைய அன்புடைய இடம், அல்லாஹ்வுடைய அருளுடைய இடம். இன்னும் இவற்றுக்கு மேலாக ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது, என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை காணுகின்ற வாய்ப்பை நமக்கு தரக்கூடிய இடம்தான் அந்த சொர்க்க இடம். இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்படி யாராவது நான் பார்க்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார், மார்க்கத்தில் இல்லாததை கற்பிக்கிறார், ஏதோ ஒரு அனாச்சாரத்திற்கு வழிகேட்டுக்கு அவர் வழியை உருவாக்குகிறார். அன்பானவர்களே, சொர்க்கவாசிகளை எல்லாம் அல்லாஹு சாலா மேலிருந்து அழைப்பான். சொர்க்கவாசிகள் நியமத்துகளிலே எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யா இபாதி ஹல் ரதீதும், என் அடியார்களே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? அல்லாஹு தஆலா எப்படி கேட்பான்? என் அடியார்களே நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? எங்கே வைத்துக் கொண்டு கேட்பான்? எங்கே வைத்துக் கொண்டு? நம்மை சொர்க்கத்திலே வைத்துக் கொண்டு ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குவானா? சொர்க்கத்திலே வைத்துக் கொண்டு சொர்க்கவாசிகளிடத்திலே கேட்பான், சொர்க்கவாசிகளே சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? அந்த சொர்க்கவாசிகள் பணிந்து பயந்து மனம் உருகி மனம் இலகி தனது ரப்பிடத்திலே பேசுவார்கள். ரப்புடைய அந்த சப்தத்தை சொர்க்கத்திலே நாம் கேட்கிற, ரப்பு பேசுவதை நமது இந்த செவியால் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்திலே இந்த உலகத்திலே கேட்க முடியாது. இந்த உலகத்திலே ரப்புடைய அந்த சப்தத்தை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் கேட்டார்கள். அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை நபிமார்களிலே மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து இப்படி கேட்பான், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்களா? சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு நீ எங்களை பாதுகாத்தாய், சுட்டு பொசுக்கி தோள்களை கருக வைக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் எரித்து நாசமாக்கக்கூடிய அந்த நெருப்பிலிருந்து நீ எங்களை பாதுகாத்தாய், எங்களது முகங்களை பளிச்சென வெண்மையான முகங்களாக மாற்றி சொர்க்கத்திலே நீ எங்களை தங்க வைத்தாய், நாங்கள் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும், உன்னை எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும் ரஹ்மானே என்று மனமுருகி சொல்வார்கள். அந்த அரசனுக்கு முன்னால் அடிமையாக மனம் இலகி சொல்வார்கள். அப்போது அல்லாஹு தஆலா தனது அந்த நல்லடியார்களை பார்த்து, தனது அந்த இறைநேசர்களை பார்த்து, தனது அந்த மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான், நீங்கள் இந்த சொர்க்கத்தில் தங்கியிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பங்களை விட, சுகங்களை விட, பாக்கியங்களை விட ஒரு இன்பம், ஒரு சுகம், ஒரு நற்பாக்கியம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தரவா? அல்லாஹ் எப்படி கேட்பான்? நம்ம சகோதரிகளை கவனமா கேட்கிறீங்களா? அல்லாஹ் அப்படி கேட்பான், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பங்களை விட, சுகங்களை விட, நேமத்துகளை விட ஒரு நேமத்தை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு தரவா? சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த அருளை கொண்டு, அந்த நேமத்தை கொண்டு எங்கள் மீது கருணை காட்டுவாயாக என்பதாக. அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்வான், யா இபாதி அஹ்லல்து அலைக்கும் ரிதாயி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் அடியார்களே உங்கள் மீது எனது பொருத்தத்தை, எனது மகிழ்ச்சியை நான் முழுமையாக இறக்கிவிட்டேன், இனி ஒரு காலம் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன், உங்கள் மீது அதிருப்தி கொள்ளவே மாட்டேன், நீங்கள் எல்லாம் முற்றிலும் எனது மகிழ்ச்சிக்குரியவர்களாக எனது அன்புக்குரியவர்களாக மாறிவிட்டீர்கள், இனி என் மீது உங்களது கோபம் நிகழவே நிகழாது என்று அல்லாஹ் சொல்லுவார். இந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு சமயம், இந்த ஒரு நேரம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே. நமது உள்ளமெல்லாம் பூரிக்கவில்லையா? உடலெல்லாம் மெய் சிலிர்க்கவில்லையா? அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா தனது இறை நேசர்களுக்காகவே தன்னை நேசித்த தான் நேசித்த தன்னை வணங்கிய தான் திருப்தி கொண்ட தான் ஒருவன் தான் ஒருவனை மட்டுமே சார்ந்திருந்த தான் ஒருவனை மட்டுமே முன்னோக்கி இருந்த தன்னுடைய கட்டளைகளை தனது சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் எந்த சூழ்நிலையிலும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ் ஒருவனையே முன்னோக்கி அவனை தவிர உள்ள அனைத்து தெய்வங்களை விட்டும் அவனை தவிர உள்ள அனைத்து கடவுள்களை விட்டும் அவனை தவிர மக்கள் வணங்குகின்ற அனைத்து பொய்யான கற்பனையான சிலைகள் சிலுவைகள் இன்னும் என்னென்ன வஸ்துக்களையோ பொருட்களையோ மனிதர்களையோ மலக்குகளையோ யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த எல்லா மாபூதுகளை விட்டும் விலகி அல்லாஹ் ஒருவன் தான் எனது மாபூத், என்னுடைய கடவுள், நான் வணங்குகின்ற இறைவன் என்பதாக அவனை முன்னோக்கி வெறும் கொள்கையால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அவனை முன்னோக்கி நான் சொல்வது எனது ரப்புக்கு பிடித்தமானதாக இருக்கும், இருந்தால்தான் நான் சொல்வேன், நான் செய்வது எனது ரப்பு அவன் சொல்லியதாக அவனுடைய தூதர் காட்டித் தந்ததாக இருக்கும், அப்படி இருந்தால்தான் நான் செய்வேன், இல்லை என்றால் செய்ய மாட்டேன். என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய கல்வி, என்னுடைய சமுதாயம் எனக்கு எதை வழிகாட்டினாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக இருந்தால் அது என்னுடைய வழி, அதை நான் செய்வேன். எனக்கு அல்லாஹ் அனுப்பிய ரஹ்மத்துல் ஆலமீனாக அகில உலகத்துக்கெல்லாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அனுப்பிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத சொல் செயல் கொள்கை கோட்பாடு அனைத்தையும் விட்டு விலகி நான் ஒரு முஸ்லீமாக நிற்பேன், இது எனது வாழ்க்கை என்று யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைநேசர்களுடைய கண்ணியம் என்றால் என்ன? அந்த கண்ணியம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே அரசாட்சி கிடைப்பதா, காசு பணம் மாட மாளிகை கிடைப்பதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபிமார்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், நமது தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக வாழ்ந்தார்களா செல்வந்தர்களாக வாழ்ந்தார்களா சொல்லுங்கள், எப்படிங்க வாழ்ந்தாங்க? நீங்க பதில் சொல்லணும், தூங்கி போடுவீங்க இல்லாட்டி, அதுக்காக தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏழையாக வாழ்ந்தார்களா செல்வந்தர்களாக வாழ்ந்தார்களா? ஏழையாக வாழ்ந்தார்கள். பெரிய மாடு வீட்டிலே வாழ்ந்தார்களா அல்லது குடிசையிலே வாழ்ந்தார்களா சொல்லுங்கள். மாடு வீட்டிலா குடிசையிலா? குடிசையில் வாழ்ந்தார்கள். அதுவும் குடிசை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வேண்டும் என்றால் ஆயிஷ் படுத்திருக்கின்ற தனது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிக் கொண்டால் தான் சுஜூதே செய்ய முடியும். நமது நபியினுடைய வீடு எவ்வளவு பெரிய வீடு? குடிசை வீடு. அந்த குடிசை வீடு எவ்வளவு பெரிய வீடு? படுத்திருக்கும் இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா படுத்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு வந்தால் காலை மடக்கிக் கொள்வார்கள். அப்போதுதான் சுஜூது செய்ய முடியும். நபி சுஜூது செய்துவிட்டு எழுந்து விட்டால் காலை நீட்டிக் கொள்வார்கள். இந்த அளவுதான் அவர்களது வீடு இருந்தது. யார் அவர்கள்? இந்த உலகத்துக்கெல்லாம் அருட்கொடையாக நபியாக அனுப்பப்பட்டவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன், நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய விசேஷமான மிகச்சிறப்பிற்குரிய நபி. எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த சிறப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தார்களா பணக்காரராக இருந்தார்களா சொல்லுங்க? ஏழையாக இருந்தார்கள். அவர்களது உணவு எப்படி இருந்தது? சில கவலங்கள், சில பேரிச்சம்பழங்கள், அதுதான் அவர்களது உணவாக இருந்தது. அவர்களது ஆடை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த போது அவர்களது அன்பு மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஆடையை கொண்டு வருகிறார்கள். இரண்டே இரண்டு போர்வைகள் தான், இஹ்ராமுடைய போர்வையை போல. ஒன்று கீழே உடுத்திக் கொள்வதற்கு, இன்னொன்று மேலே போர்த்திக் கொள்வதற்கு. அவ்வளவுதான் அவர்களிடத்தில். அன்பானவர்களே, இப்போது நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசரா இல்லையா சொல்லுங்க. சில பேருக்கு கேள்வி என்னங்க, இப்படி கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு விளங்கிக் கொள்வதற்காக கேட்கிறேன். ஏன்னா ரொம்ப பேரு இறைநேசர்கள் என்றால் எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு தனி கூட்டம் போல இருக்கு. அவங்க பச்சை கலர்ல ஒரு போர்வை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து பெரிய தலப்பாக கட்டிருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, காட்டுல இருப்பாங்க, அல்லது ஒரு மரத்துக்கு கீழே இருப்பாங்க, அல்லது ஒரு ரூமை பூட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னங்க பெரியவங்கள பொதுவா இறைநேசர், இறைநேசர்னா தமிழ் வார்த்தை, அதுக்கு அரபியில என்ன அவுளியா, வலி என்ற வார்த்தையின் பண்மை. அவுளியாக்கள் யார்? அவங்க யார்த்தையும் பேச மாட்டாங்க, பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பெரிய தலப்பா கட்டிருப்பாங்க, பெரிய கையில் ஒரு பெரிய மணி வச்சுக்கிட்டு எப்போதும் அந்த மணியில என்னமோ உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலா மக்களுடைய ஒரு கற்பனை, அப்படிதான் பொதுவா. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசரா இல்லையா சொல்லுங்கள். அவர்கள் இறைநேசர் மட்டுமல்ல, இறைநேசர்களை உருவாக்கிய இறைநேசர். ஒருவர் இறைநேசராக எப்படி ஆக வேண்டும் என்ற அந்த அகராதியை, இலக்கணத்தை கற்றுக் கொடுத்த இறைநேசர். எந்த ஒரு இறைநேசரும் ரசூலுல்லாஹை பின்பற்றாமல் இறைநேசராக ஆக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹை ஒத்துக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த வழியை காட்டினாரோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்கிய அல்லாஹ்வை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கிய முறைப்படி யார் வணங்குவாரோ அவர்தான் இறைநேசர் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயலுக்கு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நெறிக்கு, அவர்கள் போதித்த அந்த போதனைகளுக்கு, அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை நெறிக்கு ஒருவர் மாறு செய்வார் என்றால், அதை மீறி இன்னொரு வழியிலே செல்வார் என்றால், அவர் இரவெல்லாம் வணங்கினாலும் சரி, பகலெல்லாம் நோன்பு நோட்டாலும் சரி, என்னென்ன இபாதத்துகளை செய்தாலும் சரி, அல்லாஹு தாலா அவரை சபித்து தூக்கி எறிந்து விடுவான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின்படி அவர் அல்லாஹுவை வணங்கவில்லை என்றால், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் அல்லாஹுவை வணங்குவது அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறையில் வணங்குவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனது இறைவன், எனது ரப்பு, நான் வணங்க வேண்டியவன், எனது வணக்க வழிபாடு அவனுக்கு. அந்த வணக்க வழிபாட்டை நான் என்னுடைய மன இச்சையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, எனது ஊர் சொல்லிக் கொடுக்கிற முறையிலோ, அவர் இவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையிலோ, இவர் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காட்டிக் கொடுக்கக்கூடிய முறையிலோ அல்ல, எனக்காக
இந்த உம்மத்துக்காக அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தாலா ஒரு தூதரை அனுப்பினானே, அவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். வழிபாடுகள் ரப்புக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை போதிப்பதற்காகவே அனுப்பிய அந்த தூதர் வழிகாட்டிய வழிமுறையில் தான் நான் ரப்பை வணங்குவேன். அப்படி வணங்கக்கூடியவர் தான் இறைநேசர். சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர் இறைநேசர். நபியை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர், நபியின் சுன்னத்தின் படி வாழக்கூடியவர், அனாச்சாரங்களை விட்டு விலகக்கூடியவர், ரசூலுல்லாஹ் காட்டி தராத வழிகளை விட்டு விலகி இருப்பவர், அவர் அல்லாஹுடைய அவுலியா நேசர். ஆடைகளை வைத்து முடிவு செய்யாதீர்கள், தலப்பாகைகளை வைத்து முடிவு செய்யாதீர்கள், தோற்றத்தை வைத்து முடிவு செய்யாதீர்கள். அமல்களை பாருங்கள். பார்க்க வேண்டியது எதை? அமல்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய முகத்தை பார்ப்பான், பார்க்க மாட்டான். உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பான், பார்க்க மாட்டான். வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான். அடுத்து உங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீங்க மாடி வீட்டில் இருக்கிறீங்களா, மண்ணு வீட்டில் இருக்கிறீங்களா, நீங்க என்ன என்ன உங்களுடைய பொருளாதாரம் என்ன, தரம் என்ன, படிப்பு என்ன, அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் என்று குலூபிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய கல்புகளை பார்க்கிறார். எதை பார்க்கிறான்? எதை? கல்பு உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். சகோதரிகளை கவனமாக கேளுங்கள், கல்புகளை உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உள்ளத்திலே யார் இருக்கிறார்கள், எது இருக்கிறது? நாவு அல்லாஹ் என்று சொல்லுகிறது, உள்ளம் துன்யா என்று சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் பாதுகாப்பானா? நாவு சொல்லுகிறது அல்லாஹ் நீ என் இறைவன் என்று, உள்ளம் சொல்லுகிறது துன்யா என் கடவுள் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானா? நாவு சொல்லுகிறது அல்லாஹ் எனது நேசன் என்று, உள்ளம் சொல்லுகிறது துன்யா எனது நேசம் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானா? நாவு சொல்லுகிறது இஸ்லாம் எனது மார்க்கம் என்று, உள்ளம் சொல்லுகிறது இஸ்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று. உள்ளத்தின் பேச்சு என்ன தெரியுமா? உள்ளத்தினுடைய பேச்சு ஒன்று இருக்கிறது, உங்களது செயலால் அந்த பேச்சு வெளிப்படும். புரிகிறதா இல்லையா? நாவால் வெளிவருவது வேறு, செயலால் வெளிவருவது வேறு. இரண்டு வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய மனுஷர் வர்றார், உண்மையிலேயே நல்ல மனுஷர். ஆனா எல்லாரும் அந்த நல்ல மனுஷரை உண்மையிலேயே கண்ணியப்படுத்துவாங்களா? சில பேர் நாவால வாங்க வாங்க உட்காருங்க, உள்ளத்துல சொல்லுவாரு இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவரை போய் நம்ம கண்ணியப்படுத்தணுமா? இருக்கா இல்லையா? நாவு சொன்னது, நாவின் வார்த்தை அழகாக இருந்தது, ஆனால் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளம் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தது. இல்லையா? இல்லையா? பெரியவங்களே, உள்ளம் அதை புறக்கணித்துக் கொண்டிருந்தது. அன்பானவர்களே, அந்த உள்ளத்தின் செயல்பாடுதான் நமது வெளி, நமது உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது கல்புகளை பார்க்கிறார். உள்ளத்திலே என்ன இருந்தது? நீ செய்யக்கூடிய செயல் உண்மையாக செய்தாயா? உண்மையாக செய்தாயா? மனிதர்களை ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? யௌம துபுலஸ் ஸரயிர், உங்களது ரகசியங்களை எல்லாம் நீங்கள் துன்யாவிலே மறைத்து வைத்துக் கொண்டிருந்ததெல்லாம், இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஃபா, நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அவன் அறிவான், நீங்கள் மறைத்திருந்ததையும் அவன் அறிவான். நாளை மறுமையிலே ரகசியங்களை எல்லாம் பகிரங்கமாக கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி விடுவான். அன்பானவர்களே, உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் பார்க்கிறார். அடுத்ததாக உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறார். அந்த அமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அல்லாஹ் அனுப்பிய தூதரின் வழிமுறையின் படி இருந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாபிஈன்கள்ல ஒரு பெரிய இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பல சஹாபாக்கள்கிட்ட கல்வி படிச்ச ஒரு பெரிய அறிஞர், குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற மாணவர்கள் அறிஞர்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு பெரிய பேரறிஞர்கள் தாபீன்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய விளக்கங்களை படிக்காமல் குர்ஆன் ஹதீஸை யாரும் படிக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸோடு அதனுடைய விளக்கங்களோடு இவர்களுடைய செயல்களும் சொற்களும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் சஹீஹ் புகாரி எடுத்து பார்த்தால் கூட அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹசன் பசரி இப்படி சொன்னார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் இப்படி சொன்னார் என்பதாக தாபீன்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்களுடைய கூற்றுகள் ஹதீஸுகளுக்கு இடையே சொல்லப்பட்டு கொண்டே வரும். இன்று சில கோஷ்டிகள் உருவாகி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி, அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் ஹதீஸை சுமந்த, இதை பின்பற்றிய, இதை வாழ்க்கையின் நெறியாக கொண்ட, இதற்காகவே வாழ்ந்து படித்து கற்று மக்களுக்கு போதித்த அந்த சஹாபாக்களும் தாபிஈன்களும் அந்த நல்லவர்களும் இமாம்களும் எங்களுக்கு வேண்டாம், அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு விடுங்கள். அன்பானவர்களே, அவர்களை புறக்கணித்து மார்க்கத்தை அணுகும் போதுதான் மார்க்கம் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாக இல்லாமல் வாதங்களின் மார்க்கமாக, முரண்பாடுகளின் மார்க்கமாக, சீர்கேடுகளின் மார்க்கமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. அந்த இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுபுஹ் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதரை பார்க்கிறாங்க, காலையில சுபுஹ் தொழுகைக்கு பின்னாடி எப்போதுமே அவர் சூரிய உதயமானதுக்கு பிறகு ஒரு 6-12 ரக்காத்தை தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறார். காலையில சூரிய உதயமாகி கொஞ்ச நேரத்தில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இமாம் சில நாட்களாக இதை பார்த்தார். அந்த மனிதரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி. என்ன ஒரு வித்தியாசமான செயலை நான் பார்க்கிறேனே, தொடர்ந்து சில நாளா நீங்க காலையில சுபுஹ் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கிறீங்க, சரி, விக்ர துஆ செய்யறீங்க, சரி, அதுக்கப்புறமா சூரிய உதயமான உடனே 6-12 ரக்காத்துன்னு தொழுகிறீங்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறது புரியுதுங்களா? சம்பவம் புரியுதா உங்களுக்கு? விளங்குதுங்களா? சரி, அப்ப அவர் கேக்குறாரு, தொழுதா தப்பா அப்படின்னு சொல்லி. எப்படி கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கேட்கிறார், தொழுதா தப்பா அப்படின்னு கேட்கிறார். இமாம் சொல்றாங்க, தொழுகிறீர்களே அதற்கு என்ன விளக்கம்? சரி, தொழுதா தப்பாங்க, நான் என்னங்க செஞ்சிட்டேன், தொழுகதானங்க செஞ்சேன் அப்படிங்கிறார். இமாம் அவர்கள் கேட்கிறார்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சூரிய உதயமானதுக்கு பிறகு மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 6 ரக்அத்தோ 12 ரக்அத்தோ தொழுது இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த மனிதர் கேக்குறாரு, ஏன் ரசூல்லா தொழுகலன்னா நம்ம தொழுக கூடாதா? தொழுக நன்மை தானே, செஞ்சா தப்பா? தொழுதுனால அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுருவானா? தொழுதா நன்மை தானே கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் தொழுவதானே செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாரு. கேள்வி புரியுதுங்களா? அவர் கேக்குற கேள்வி. இமாம் அவங்க சொன்னாங்க, சகோதரரே, நீ இப்ப தொழுதில, இந்த தொழுதுனால அல்லாஹ் நரகத்துல போட மாட்டான், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராதது செஞ்சில அதனால தூக்கி போடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சூரிய உதயத்திற்கு பிறகு 6 ரக்அத்தையோ 12 ரக்அத்துகளையோ தொழுது கற்றுக் கொடுத்திருந்தால் நீ தொழு. அவர்கள் கற்றுக் கொடுக்காததை செய்தாய் அல்லவா, நீ தொழுததினால் அல்ல, ரசூலுக்கு மாறு செய்ததனால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். எப்படி கவனமா புரியுறீங்களா இல்லையா? ரசூலுக்கு மாறு செய்ததால் அல்லாஹ் உன்னை நரகத்திலே போடுவான், நீ தொழுதிருந்தாலும் சரி. தொழுகையிலும் மாறுபாடு ஏற்படும். எப்போது? அல்லாஹ்வுடைய நபி கற்றுத்தந்ததற்கு மாற்றமாக அந்த தொழுகை செய்யப்படும் போது. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உதாரணமா உங்கள்கிட்ட. சுஜூத் அல்லாஹ்வுக்கு தொழுகையில சஜிதா செய்யறது. சஜிதா தெரியுமா எல்லாருக்கும்? சஜிதா செய்யறதுன்னா தெரியுமா? ஒருத்தர் சுஜூத் ரொம்ப பெரிய வணக்கமா இல்லையாங்க, இல்லையா? சரி, ஒருத்தர் என்ன செய்யறாரு, தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே முதல்ல சுஜூதுக்கு போயிடுறாருங்க, அதுக்கப்புறமா ருக்குவுக்கு வர்றாரு, அதுக்கப்புறமா நிலைக்கு வர்றாரு. நல்ல கவனமா கேளுங்க, தொழுகை ஆரம்பிக்கிறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாரு சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு இமாம், பெரிய இமாம், பெரிய தலப்பா, பெரிய ஜாடி, பெரிய ஜுப்பா, சுபஹான் அல்லாஹ் பேசினா காலை ராத்திரில இருந்து காலை வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவரு தக்பீர் கட்டிட்டு நேரா சுஜூதுக்கு போயிடுறாரு. சுஜூதுலாம் ரெண்டு சுஜூதுலாம் செஞ்சுட்டு அப்புறம் ருக்குவுக்கு வர்றார், அல்லது அப்புறமா கியாமுக்கு வர்றார், அதுக்கப்புறமா ருக்கு செய்யறார். இப்படி தொழு வைக்கிறார். இந்த தொழுகைய நான் இப்ப கேட்கறேங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல, எத்தனை பேர் ஏத்துப்பீங்க சொல்லுங்க? ஏத்துக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். இப்படி தொழுகை வைக்கிற தொழுகைய ஏத்துக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. எங்க ஊர் அசர்த்துங்க, பெரிய அசர்த்துங்க, பெரிய இடத்துல ஓதிட்டு வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ், அவருக்கு தெரியாததா என்னென்ன தப்பு இருக்கு? சுஜூது தானே செஞ்சாரு, தொழுகையில இருக்கிறது தானே செஞ்சாரு. யாராவது ஏத்துப்பீங்களா? ஏத்துக்கிறவங்க இருக்காங்களா சொல்லுங்க, சொல்லுங்க. அசர்த்துமார்களா, யாராவது ஏத்துப்பீங்களா? அசரத்து உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன கேட்பீங்க? அசரத்து உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படிம்பீங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை இப்படித்தான் காட்டி தந்தார்கள். தக்பீர் சொன்ன உடனே பிறகு குனி, பிறகு சிரம் தாழ்த்து என்று, சரியா? இதற்கு மாற்றமாக யார் செய்தாலும் சரி, எங்கே செய்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரிங்க, ஜனாசா தொழுவ எப்படிங்க தொழுவணும்? அது அஜரத்து எங்களுக்கு தெரியாது. எங்க ஊர்ல என்னைக்காவது மையத்து விழும்போது அஜரத்து சொல்லிக் கொடுப்பாரு, அப்படி நாங்களும் தொழுகிறோம் இல்லையா? முஸ்லிம்கள் 99 பேருக்கு ஜனாசா தொழுகினுடைய துவாவே தெரியாதுங்க, அடிச்சு சொல்லலாம். இப்ப ஜனாசா தொழுகையை பத்தி சொன்னோம். இப்ப ஒரு இமாம் சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் நிறைய நன்மையை சேர்ப்போமே, யாருக்கு? மையத்துக்கு. இனிமே இந்த ஊர்ல ஜனாசா தொழுக 4 சலாம் மட்டும் கிடையாது, 4 ரகாத்தா தொழுக வைப்போம். எப்படி? 4 தக்பீர் மட்டும் கிடையாது, 4 ரகாத்தா தொழுக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி அப்புறம் ருக்கு போய் சுஜூது போய் அப்புறம் திரும்ப எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இந்த மாதிரி தொழுவ வைக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் ஏத்துப்பீங்க, எத்தனை பேர் ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நம்ம ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாராவது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அதை எப்படி எல்லாருமே மறுக்கிறவங்க இருப்பாங்களா? யாராவது ஒரு நல்லவங்க, பெரியவங்க, சிந்தனைவாதி இருக்க தானே செய்வாங்க, இப்படி செஞ்சா என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏத்துப்பாங்களா? அல்லாஹ் அக்பர், யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உலகத்தில் அமெரிக்கால போனாலும் சரி, ஆஸ்திரேலியால போனாலும் சரி, ஆண்டிப்பட்டிக்கு போனாலும் சரி, அண்டார்டிகாக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, யாருமே ஏற்றுக்க மாட்டோம். ஏன் அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை சொல்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இந்த தொழுகை இதிலே நமக்கு காண்பித்து தரக்கூடிய கட்டுப்பாடு நமக்கு எதை உணர்த்துகிறது? முஃமினே, தொழுகையில் நீ எப்படி ஒரு கட்டுப்பட்ட ஒரு மூமினாக இருக்கிறாயோ, இப்படித்தான் தொழுகைக்கு வெளியிலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு மூமினாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். நீ எதை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். எதிலே? குறிப்பாக அடிப்படை வணக்க வழிபாட்டிலே, கொள்கையிலே, மார்க்கத்தில். உன்னுடைய துன்யாவுடைய விஷயம் என்றால் அனுமதிக்கப்பட்டதை நீ செய்வதிலே எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, ரப்போடு தொடர்புடைய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, ரப்புக்காக செய்யப்படக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த படித்தான் இருக்க வேண்டும். அவங்க தடுத்திருக்காங்களாம் கேட்கக்கூடாது. சில விஷயத்தை தடுத்தும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எதை காட்டி தரவில்லையோ அது செய்யப்படக்கூடாத ஒன்று மார்க்கத்திலே இபாதத்திலே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை இது. ஆகவேதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய இரண்டு ஹதீஸுகளை பாருங்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா. சகோதரிகள கவனமா கேக்குறீங்களா? கொஞ்சம் புழுக்கமா இருக்கும், இருந்தாலும் அல்லாவுக்காக சபர் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லாவுடைய இல்முக்காக நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புழுக்கமே இல்லாத சொர்க்கத்திலே நம்மை தங்க வைப்பான். ஆமீன். அன்பானவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த இடத்திலே மார்க்கம் என்ற அந்த கருத்துக்கு அம்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன கருத்திலே கவனியுங்கள், தீன் மார்க்கத்துக்கு என்ன அரபியில் சொல்லப்படும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். மார்க்கத்துக்கு தீன் என்ற பதம். அப்ப மன் அஹ்தஸ ஃபீ தீனினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் என்று சொல்ல வருகின்ற அந்த வாக்கியத்தில் நபி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா. புரியுதா உங்களுக்கு? சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஃபீ தீனினா ஹாதா. சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஃபீ அம்ரினா ஹாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே தீன் என்ற இடத்திற்கு, தீன் என்று சொல்ல வேண்டிய கருத்திற்கு, தீன் என்ற கருத்தை சொல்லாமல், வார்த்தையை சொல்லாமல் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அம்ர் என்ற வார்த்தை. என்ன உணர்த்த வருகிறார்கள்? அம்ர் என்றால் கட்டளை. அம்ர் என்றால் கட்டளை, காரியம், உரிமை என்று பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள், தீன் என்பது ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்க வேண்டும் அல்லது என்னுடைய கட்டளையாக இருக்க வேண்டும். தீன் என்பது ஒன்று அல்லாஹ்வுடைய கூற்றாக இருக்க வேண்டும் அல்லது என்னுடைய கூற்றாக இருக்க வேண்டும். தீன் என்பது ஒன்று அல்லாஹ்வுடைய காரியம் அல்லது என்னுடைய காரியம், அல்லாஹ் சொன்ன காரியம் அல்லது நான் சொன்ன காரியம். இப்ப ஹதீஸினுடைய முழு அர்த்தத்திற்கு நாம் செல்வோம். யார் நம்முடைய கட்டளையில், யார் நம்முடைய காரியத்தில், யார் நம்முடைய பொறுப்பிலே அதில் இல்லாததை புதிதாக கொண்டு வருவாரோ. கொஞ்சம் கவனமா கேளுங்க அன்பானவர்களே. யார் நம்முடைய கட்டளையில், அதாவது என்ன அர்த்தம்? யார் நம்முடைய கட்டளையில், என்ன அர்த்தம்? யார் நம்முடைய மார்க்கத்திலே அதில் இல்லாததை கொண்டு வருவாரோ. அப்ப என்ன அர்த்தம்? தீன் என்பது அதில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிக் கொடுத்ததுதான் தீனுக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் தீனுக்கு வெளியில் உள்ளது. அவர்கள் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியே உள்ளது, அது தீனில் உள்ளதல்ல. யார் நம்முடைய காரியத்தில், நம்முடைய கட்டளையில் அதில் இல்லாததை புதிதாக கொண்டு வருவாரோ, ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படக்கூடிய ஒன்று, அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்று, ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று, அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. அதை போய் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பாப்பமே, ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்துல தானே செஞ்சிருப்பார் ஒருத்தர், செஞ்சவர் ஏதாவது அதுல சில நன்மை இருக்கலாம்ல என்றெல்லாம் பரிசீலனிக்கப்படக்கூடிய, மேலாய்வு செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. யார் நம்முடைய தீனிலே அதில் இல்லாததை புதிதாக உருவாக்குகிறாரோ அது ரத்து செய்யப்பட வேண்டியது, தூக்கி எறியப்பட வேண்டியது, அவ்வளவுதான். யார் ஹமர் ரஹிமீன். இன்னொரு ஹதீஸ் பாப்போமா? அந்த ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து நம்ம விஷயத்துக்கு போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதே இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், மன் அமில அமலன், மன் நான் சொல்லும் போது கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க அரபி ஹதீஸ் எல்லாம், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, மன் யார் அமில செய்தார், அமலன் ஒரு அமலை, மன் யார் அமில செய்தார் அமலன் ஒரு அமலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை ஒருத்தர் செய்தார்னு சொன்னா அது வெளியில எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சிறப்பா இருக்கு அதெல்லாம் சொல்லலங்க, அதெல்லாம் பாருங்க நமக்கு கட்டளை இடல, எப்படி என்ன எண்ணத்தில் செய்கிறார் என்று பாருங்கள், எதற்காக செய்கிறார் என்று பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, செய்யற அநியாயம் அக்கிரமானாச்சாரம் அசிங்கம் ஆபாசம் எல்லாத்தையும் செய்து விட்டு இதெல்லாம் நாங்க அவுளியாக்களை கண்ணியப்படுத்துறதுக்காக செய்யறோம் சொல்றோம். எப்படிங்க இதையெல்லாம் நாங்கள் இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, நாங்கள் இறைநேசர்களாக ஆகுவதற்காக. இடையில கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிறாங்க அப்படிங்களாங்க. அப்ப அதை மஸ்ஜிதிலே வச்சு செஞ்சிடலாம்ல, எத இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய அந்த காரியத்தை எங்க வச்சு செஞ்சிடலாம், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம சகோதரிகளா ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்லுங்க எங்க வச்சு செஞ்சிடலாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, நம்ம முஹல்லா நோட்டீஸ் தான், நம்ம முஹல்லான்னு சொன்னா நம்ம இந்த வட்டார நோட்டீஸ் தான். நானும் உங்க ஊருக்கு பக்கத்தூர் தான், பெரிய ஒரு மகான் பேரெல்லாம் போட்டு எல்லாம் அது பேரே வந்து கிட்டத்தட்ட பல வரிக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வருஷம் நமது மகான் அவுலியா நூருல்லா மஹ்பூபு சுபானிக்கு என்னென்னமோ போட்டு அவர்களின் கூடு சந்தன விழா விமர்சனமாக நடைபெற இருக்கிறது. புலியாட்டம் கரகாட்டம் டப்பாங்குத்து டான்ஸ் இன்னிசை கச்சேரி எல்லாம் போட்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வான வேடிக்கை அந்த ஊரு கச்சேரி இந்த ஊரு கச்சேரி எல்லாம் போட்டு எல்லாம் வாருங்கள் இறையருளை பெறுங்கள். இந்த மாதிரி நோட்டீஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் பெரிய மாஷா அல்லா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அல்லாவுடைய கிருபையில் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் இன்ஷா அல்லா உங்க ஊர்ல நடக்காது நம்புற அல்ஹம்துல்லா, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நீங்க துணை போக மாட்டீங்க நான் நம்புறேன் அல்லாவிடத்துல துவா செய்யறேன். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்கட்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் போட்டு எதை பெறுவதற்காக? அல்லாஹ்வுடைய அருளை பெறுங்கள், அவுளியாவின் அருளை பெற்று விட்டு செல்லுங்கள். எதை பார்த்துட்டு? கரகாட்டம் புலியாட்டம் அசிங்கமான ஆபாச நடனங்கள் இசைக்கச்சேரிகள் கவ்வாலிகள் இதெல்லாம் கேட்டு இறை அருளை பெற்று செல்லுங்கள். அப்ப பேசாம மஸ்ஜிதுல இனி தொழுகையெல்லாம் விட்டுவிட்டு இதையே வச்சிட வேண்டும் தானே? சொல்லுங்க, உங்களது இறை அருள் நீங்கள் தொழுகின்ற தொழுகையின் மூலமாகவா அல்லது இந்த ஆபாசங்களின் மூலமாகவா இந்த அசிங்கங்களின் மூலமாகவா முஸ்லிம்களே நாளை மறுமையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எந்த முகத்தை கொண்டு நாம் சந்திக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோஷம் வர வேண்டாம். எந்த ஒரு மானக்கேடான செயல்களை வேறறுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அந்த மார்க்கத்திலே இப்படிப்பட்ட ஆபாசங்களும் அசிங்கங்களும் அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய நேசர்களின் பெயரால் நடக்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குமா இறங்காதா? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமா இறங்காதா? ஏன் சிந்திக்க மறுக்கிறோம்? எப்படி நமக்கு தூக்கம் வருகிறது? நம்முடைய உடமைக்கு நம்முடைய உயிருக்கு நம்முடைய கண்ணியத்துக்கு கேடு என்றால் கொதித்தெழுகிறோம். அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் ஆபாசங்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பெயரால் அநாச்சாரங்கள் அசிங்கங்கள் சமுதாயமாக அரங்கேற்றுகின்றார்கள். யார் ஹமர் ரஹீமீன், இதை பார்த்து கொண்டு ஒருவன் இருந்தான் என்றால் இதை சகித்தான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன், மன் என்ன அர்த்தம், யார் அமில செய்தார், அமலன் ஒரு காரியத்தை, எதை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்க, எதை வேணும் அமிலன் நக்கிராவா சொல்லியிருக்கிறாங்க, அமிலன் என்ற நக்கிரா வார்த்தை அரபியில நக்கிரா மாரிஃபான் ரெண்டு இருக்கு, அன்ஐடென்டிஃபை, எந்த ஒரு அமல வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்க, அல் அமல்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் அமல், ஒரு பர்டிகுலர் டீட், ஒரு குறிப்பிட்ட செயல் என்று வந்துவிடும், அமலன் எனி அமல், எனி டீட், எனி கைண்ட் ஆஃப் டீட், எந்த ஒரு செயலை யார் செய்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, முஃப்தியோ ஆலிமோ ஷேகோ முஹத்திஸோ இமாமோ அதெல்லாம் பார்க்க வேணாங்க, எப்படி பார்க்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அவ்வளவுதான், நீங்க இமாம்கள் செஞ்சதெல்லாம் ஏத்துக்குங்க, ஆலிம்கள் செஞ்சதெல்லாம் ஏத்துங்க, அப்படியா இருக்கு, யாரா இருக்கட்டுமே, யாரா இருக்கட்டுமே, யார் செய்தார் என்று பார்க்காதீர்கள், எதை செய்தார் என்று பார்க்காதீர்கள், எதை பாருங்கள், லைஸ அலைஹி அம்ருனா, அவர் செய்ததில் நமது வழிகாட்டுதல் இருக்கிறதா, மன் யார் அமில செய்தார், அமலன் ஒரு காரியத்தை, லைஸ அலைஹி அந்த காரியத்திற்கு இல்லை, அம்ருனா நமது கட்டளை, அப்ப என்ன அர்த்தம், நாம் கட்டளையிடாத ஒரு காரியத்தை யார் செய்வாரோ, ஹதீஸுடைய அர்த்தம் புரியுதா, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அந்த காரியத்திற்கு நாம் கட்டளையிடவில்லையோ, நாம் வழிகாட்டவில்லையோ, அது மறுக்கப்படக்கூடியது, முடிஞ்சிச்சு, எவ்வளவு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜும்பா தாடி வச்சுக்கிட்டு செஞ்சாலும் சரி, எந்த ஊர்ல செஞ்சாலும் சரி, மக்கால செஞ்சாலும் சரி, மதினால செஞ்சாலும் சரி, ஊர் அளவுகோல் அல்ல, மனிதர்கள் அளவுகோல் அல்ல, உங்களுடைய நாட்டு நடப்பு அளவுகோல் அல்ல, எவ்வளவு காலம் செய்கிறீர்கள் என்பது அளவுகோல் அல்ல, அளவுகோல் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் கட்டளை இருக்கிறதா இல்லையா, அதான் அளவுகோல், எதுங்க அளவுகோல், எது அளவுகோல், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா, அதுதான் அளவுகோல், சொன்னாங்க அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யப்படக்கூடிய காரியம் மறுக்கப்பட்டது தோழர்களே, அதனாலதான் சஹாபாக்கள் ரொம்ப கவனமாக இருந்தார்கள், இந்த மார்க்கத்தில் நபி சொல்லாத ஒன்றை செய்யாத ஒன்றை யாரும் உள்ளே கொண்டு வருவதிலே நபி தோழர்கள் மிக கவனமாக இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலே ஒரு பிதாத்துகளை கூட நயவஞ்சகர்களால் உருவாக்க முடியவில்லை, ஒரு அனாச்சாரத்தை கூட நயவஞ்சகர்களால் உருவாக்க முடியவில்லை, பிதாத்துகள் எப்போது தோன்றின, இரண்டாவது நூற்றாண்டுக்கு பிறகு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அஜமிகளுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்த போது, எப்போது மஜூசிகள் சிலை வணங்கிகளும் நெருப்பு வணங்கிகளும் ஈரானியர்களும் இந்த மார்க்கத்திற்குள் வருகிறார்களோ, அவர்களுடைய துறவிகள் இந்த மார்க்கத்திற்குள் வேண்டா வெறுப்பிலே நுழைகிறார்களோ, இஸ்லாமுடைய செல்வத்தின் மீதும் இஸ்லாமிய கிலாபத்தின் அந்த பதவியின் மீதும் செல்வத்தின் மீதும் மோகம் கொண்டு நிர்பந்தமாகி வேறு வழி இல்லாமல் இந்த மார்க்கத்திற்குள் வருகிறார்களோ, அவர்கள் உருவாக்கியதுதான் இந்த சிறுக்கான விஷயங்கள் எல்லாம், இந்த சிலை வணக்கங்களுக்கு ஒப்பான கபர்களை வழங்குவது, நல்லோர்களை மதிக்கின்றோம், இறைநேசர்களை மதிக்கின்றோம் என்ற பெயரிலே இறைவனுக்கு செய்யப்படுகளை இறைநேசர்களுக்கு செய்கின்ற அந்த கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் ஈரானிய மஜூசிகள், இஸ்லாமிற்குள் நுழைந்து முஸ்லிம்களை கெடுக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டிய அந்த ஈரானிய துறவிகள் உருவாக்கியதுதான் இந்த கபரு வழிபாடுகள், இறைநேசர்களுக்கு கண்ணியம், இறைநேசர்களை மதிக்கின்றோம் என்ற பெயரில் அவர்களுக்கு சமாதி கட்ட ஆரம்பித்தவர்கள் முதலாவதாக அவர்கள் தான். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவை விட ஒரு பெரிய இறைநேசர் இருக்கிறார்களா, திரும்ப பழைய கேள்விக்கு வர சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பெரிய இறைநேசர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி வசனை யுபத், என்னுடைய கபரை வணங்கப்படும் ஒரு சிலையை போன்று ஆக்கிவிடாதீர்கள். لعن الله اليهود والنصارى اتخذوا قبور انبيائهم مساجد. الله تعالى யூதர்களை சபிப்பானாக, கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, நபிமார்கள் அடங்கி இருக்கின்ற இடத்திலே நபிமார்கள் இறந்துவிட்ட கபர்களுக்கு அருகிலே மஸ்ஜிதுகளை கட்டினார்கள்.
அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரொம்ப வேதனையான விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து யூதர்களை விட கிறிஸ்தவர்களை விட மோசமா போச்சு. ஏன்? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபிமார்கள் இறந்து போன அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கபருக்கு பக்கத்துல மஸ்ஜிதை கட்டி அந்த மஸ்ஜிதுல அல்லாஹ்வை தொழுதாங்க, அல்லாஹ்வை வணங்கினாங்க, அத ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று தங்களை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சாட்சியம் சொல்கிறோம், முஹம்மதர் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சியம் சொல்கிறோம் என்று தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற, நாங்கள் முஹம்மது நபியினுடைய உம்மத்து என்று சொல்லிக் கொள்கின்ற பலருடைய அறியாமையின் அந்த விபரீதம் என்ன தெரியுமா? கபருக்கு பக்கத்தில் மஸ்ஜிதை கட்டி அல்லாஹ்வை தொழுவதில்லை, கபரையே மஸ்ஜிதாக்கி அந்த கபரில் அடங்கி இருக்கின்ற நல்லவர்களுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் செய்தது என்ன? கவனமாக கேளுங்க, யூதர்கள் செஞ்சது என்ன? கபருக்கு பக்கத்து நபிமார்களுடைய கபருக்கு பக்கத்தில், யார் கபருக்கு பக்கத்தில்? நபிமார்கள். சில ஊர்ல அவுளியாங்கிற பேர்ல சந்தன கூட்டுல போயிட்டு இருந்த யானை மூத்தா போனா யானை அவுளியா வாக்கி அதுக்கெல்லாம் சஜிதா பண்றாங்க. எப்படிங்க? அவுளியா இல்ல, சந்தன கூட்டுல போய்கிட்டு இருந்த யானை அரை சொன்னாங்க, பயன் செய்யும்போது சொன்னாங்க, கேட்கும்போது சொன்னாங்க, அந்த யானை மூத்தா போயிருச்சான், அந்த யானைக்கு ஒரு கபரு கட்டி பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்காங்களாம், அதுக்கு சஜிதா. எப்படி? இன்னும் எங்க இருந்து சஜிதா? அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்க ஈராக்கில் பிறந்தவங்க, அங்க வஃபாத் ஆனவங்க, பாக்தாதில் இருக்குது அவங்களுடைய கபரு. ஆனா அவங்க கபருக்கு பிரான்ச் இந்தியா ஃபுல்லா இருக்கு. எப்படிங்க? அவங்க கபருக்கு பிரான்ச் இந்தியா ஃபுல்லா இருக்கு. நம்ம கூட இப்ப கார் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது எங்கேயோ பார்த்தோமே, மஹபூப் சுபஹானி தர்கா அப்துல் காதர் ஜீலானின்னு போட்டு அப்புறம் கீழே ஒரு பிரான்ச். காரைக்கால் தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. இப்படி எங்க பார்த்தாலும் பிரான்ச். அதே போல எங்க நாங்க இருக்கிற ஊர் மெட்ராஸ், அங்க பார்த்தா நம்ம நாகூர்ல அடங்கி இருக்காங்க பாருங்க, ஷாவுல் அமீது ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு மெட்ராஸ்ல. ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, கிருஷ்ணாப்பேட்டை போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு ஜெண்டாவை கட்டி அவங்களுக்கு ஒரு பிரான்ச். அவுளியா வந்து எங்களுக்கு கனவுல சொன்னாரு, இந்த இடத்துல எனக்கு ஜெண்டாவையும் சொல்லி சரி வச்ச. என்ன செய்யப்படுகிறது? அந்த ஜெண்டா, ஜெண்டான்னு சொன்னா கொடிமரம், அந்த கொடி மரம் வணங்கப்படுகிறது. எப்படி சிலை வணங்கிகள் சிலைகளை வணங்குவார்களோ அது போன்று தங்களை அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹதீஜா, ஆமினா, ஃபாத்திமா என்று சொல்பவர்கள் அந்த ஜெண்டாக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு கை தூக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள், சுஜூது செய்கிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், அதை தவாபு செய்கிறார்கள், தேங்காய் உடைக்கிறார்கள், பூ வைக்கிறார்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? சரிங்க, இப்ப திரும்ப போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களை அல்லாஹ் சபித்தான், கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்தான், அவர்கள் கபருக்கு அருகிலே மஸ்ஜிதை கட்டினார்கள், அல்லாஹு தாலா வணங்கப்படக்கூடிய இடத்திலே அல்லாஹ் அல்லாத ஒருவர் கண்ணியப்படுத்தப்படுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப என்ன நடக்குது இந்த உபத்தில? கபருக்கு அருகில மஸ்ஜிதை கட்டி அல்லாஹ்வை தொழுவது அதுவே சாபத்திற்குரியது என்று சொன்னால், இன்று நமது சமுதாயம் செய்கின்ற அக்கிரமம் அநியாயம் என்ன? கபரையே மஸ்ஜிதாக மாற்றிவிட்டார்கள். எதை? கபருக்கு பக்கத்தில் அல்ல மஸ்ஜித்,
கபரே மஸ்ஜித். பள்ளியிலே தொழுவார்கள், அப்படியே அந்த பக்கம் போவாங்க, அங்க கபரில் போய் சுஜூது செய்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், செய்றாங்களா இல்லையா? பெரியவங்களை பார்த்திருக்கீங்களா? நாகூருக்கு போய் பார்த்திருக்கிறீங்களா? கோவலம் போய் பார்த்திருக்கிறீங்களா? மவுண்ட் ரோடு போய் பார்த்திருக்கிறீங்களா? அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன், இதெல்லாம் நான் பார்த்தேன். சிலது நான் கேட்டதை சொன்ன, பார்த்ததை சொல்றேன். சுஜூது செய்கிறார்கள், தவாப் செய்கிறார்கள், அங்கே மன்றாடுகிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது இதுவா? அவர்கள் எவ்வளவு சங்கடப்படுவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளவு வேதனைப்படுவார்கள். இதற்காகவா வாழ்ந்தார்கள் யாரெல்லாம் இந்த இறைநேசர்கள் எல்லாம்? எங்கோ பிறந்தவர்கள், எங்கோ வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொல்வதற்காக நாடோடிகளாக, முஹாஜிர்களாக, ஊர் ஊராக, தெரு தெருவாக, நாடு நாடாக சென்று, குடும்பம் எங்கே, கோத்திரம் எங்கே, ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்காக அனைத்தையும் துறந்து தனி மனிதனாக வாழ்ந்து சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு இறந்தார்கள். இந்த எப்படி மாறிவிட்டது? அவர்கள் வணங்கப்படுகிறார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய அவுளியா யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. திரும்ப அந்த கேள்விக்கு வர இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது கபரை வணங்கி விடாதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரப்புக்கு செய்யப்படக்கூடிய பணிவு மரியாதை எனது கபருக்கு அருகிலே செய்து விடாதீர்கள். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், எங்கையாவது சரி, அதுக்கு இடையில ஒரு கேள்வி கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அடுத்து அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் ஆகிய நம்முடைய கொள்கையில, நம்முடைய அடிப்படையில, நம்முடைய சஹாபாக்கள் நாலு ஹலீஃபாக்கள் இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? நாலு ஹலீஃபாக்கள் அஷரத்துல் முகஷா. இந்த சஹாபாக்கள் யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு முன்னாடி நின்று தொழுதாங்க, அல்லது ருக்கு சுஜூது பண்ணாங்க, அல்லது கையை தூக்கி துவா கேட்டாங்க, ரசூல்லாவுடைய பொருட்டால அல்லாட்ட கேட்டாங்க, அல்லது ரசூல்லா நீங்க வாங்கி அல்லாட்ட எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை சும்மா சும்மா வந்து ஜியாரத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்க, அங்க உட்கார்ந்து அழுதாங்க, அங்க உட்கார்ந்து தொழுதாங்க, அப்படி எங்கேயாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கிதாபுகள், புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, திருமதி இருக்கு, அபுதாவுத் இருக்கு, இப்னு மாஜா இருக்கு, நசை இருக்கு, இப்னு ஹிப்பான் இருக்கு, இப்னு அதாவது முசன்னப் இப்னு அபீஸ் இருக்கிற அத்தனை ஹதீஸ் கிதாபு எடுத்துருவாங்க. எங்கேயாவது அபூபக்கர் இப்படி செஞ்சாங்கன்னு இருக்கிறாங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நேசர் மேல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அபூபக்கரை விட பாசமுள்ள ஒருத்தர் இருக்காருன்னு இந்த உம்மத்துல யாராவது சொல்லட்டுமே, சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நம்ம யாராவது இருக்காங்களாமா? ரசூலுல்லா மேல அபூபக்கரை விட ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானார் பாசமுள்ள ஒருத்தர் இருந்தாரு இருக்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, ஏன் உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தால் நபி இறந்ததற்கு பிறகு நபி இறக்கவில்லை என்று சொன்ன போது உமருடைய நேசம் மிகைத்து விட்டது, உமருக்கு சத்தியத்தை வழிகாட்டினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமரே, அல்லாஹ் சொல்லுகின்றான், முஹம்மது ஒரு தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நாம் மார்க்கத்தை விட்டுவிட முடியுமா? நீங்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பிவிட முடியுமா? அல்லாஹ் நபியை அனுப்பினான், அந்த நபியை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான், எடுத்துக்கொண்டான், ஏன் நீங்கள் தடுமாறுகிறீர்கள் என்று அறிவுரை சொன்னவர்கள் அல்லவா அபூபக்கர்? செய்தார்களா? யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு சஹாபாக்கள் தர்கா கட்டினார்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இறைநேசர்களுக்கெல்லாம் இறைநேசர், இறைநேசர்களை உருவாக்கிய இறைநேசர்கள். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார், அபூபக்கர் இறைநேசரா நீங்களா ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? என்னங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகிறாங்க யாருக்கு? அபூபக்கருக்கு. ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே அபூபக்கரை பற்றி வஹி அனுப்புகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எனக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன், அபூபக்கரை தவிர அல்லாஹ் அவருக்கு கைமாறு தருவான். அல்லாஹ் அவருக்கு கைமாறு தருவான். அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரை என்னுடைய உற்ற நண்பனாக நான் ஆக்கக்கூடியவனாக இருந்தால் அபூபக்கரை ஆக்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டதால் நான் அபூபக்கரை கலீலாக ஆக்க முடியவில்லை. ஆனால் அவர் என்னுடைய சாஹிப் தோழர். ரசூலுல்லாஹ்வுக்காக எதையெல்லாம் தியாகம் செய்தார் அந்த அபூபக்கர். அவருடைய நேசத்தை விடவா நபியின் மீது நாம் நேசம் வைத்து விட முடியும்? ஆனால் அபூபக்கருடைய அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியா ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்ற பெயரில் நபியை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்க தூண்டவில்லையே, செய்தார்களா? ஆனால் இன்று அன்பானவர்களே, அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், இறைநேசர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே. ஏன்? அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த சமுதாயம் தர்கா கட்டி கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கபர்களுக்கு மேலே கட்டிடம் கட்டாதீர்கள், அங்கே யார் இறந்தார் என்ற பெயர் பலகைகளை, பெயர் கல்வெட்டுகளை வைக்காதீர்கள் என்று சொன்னார்களே. சொன்னாங்களா இல்லையா? அந்த ஹதீஸ் எங்க இருக்கு? சஹி முஸ்லிம்ல இருக்கின்றதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் இருக்கின்றதா இல்லையா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வைத்தார்களா? சரி, அபூபக்கர் இறந்தார், அதற்கு பிறகு உமர் வைத்தார்களா? உமர் இறந்தார், உஸ்மான் வைத்தாரா? உஸ்மானும் இறந்தார், ரழியல்லாஹு அன்ஹு, அலி வைத்தாரா? ஏன் அன்பானவர்களே, நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் இந்த கலீஃபாக்கள் செய்யாததை நாம் செய்வதற்கு எப்படி துணிந்து பேசிட்டு பாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம்? அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அத்து அலைஹா பின் நவாஜிதி. என் சமுதாயமே, எனது சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். என் சமுதாயமே, எனது சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். எனது கலீஃபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி காட்டப்பட்டவர்களுடைய சுன்னத்தை பற்றி பிடியுங்கள் என்று சொன்னார்களே. கலீஃபாக்கள் யாராவது தர்கா கட்டினாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க. கலீஃபாக்கள் யாராவது கோரி கட்டினாங்களா? நான் இறந்ததுக்கு பிறகு என் பேரை பெருசா வைங்கன்னு சொன்னாங்களா? எங்க உமர் அபூபக்கருக்கு அடுத்து உமரை விட ஒரு இறைநேசரா? இன்னைக்கு இறைநேசர் என்று தங்களை உயிரா உள்ள சில பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்து போன நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உயிரா உள்ளவங்களே எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேரு தங்களை பெரிய மகான் என்று சொல்லிக்கொண்டு உம்மத்துகளை எப்படி வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னை விட நீங்கள் நன்கறிவீர்கள். உமர் ஒரு தெருவில் போனா சைத்தா இன்னொரு தெருவில் ஓடி போயிடுவான் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸா இல்லையா? அந்த உமர், அல்லாஹு அக்பர், அவரை பத்தி பேசுறதா இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி பேசி இருக்கிறார்கள் உமருடைய அந்த உயர்வை பற்றி, உமருடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். உமரின் நாவால் குர்ஆன் பேசுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ஒன்றை விரும்பி, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்ல அல்லாஹ் அதை விருத்தி கொண்டு உடனே நபிக்கு வஹி இறக்கிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் அல்லவா உமர். அவருடைய கபருக்கு இல்லாத பெயர் பலகையா, அவருடைய கபருக்கு இல்லாத தர்காவா கோரியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய இப்போது அடங்கி இருக்கக்கூடிய இந்த மகான்கள், இந்த நல்லவர்கள் உயிராக அவர்கள் இருந்திருக்கின்ற காலத்திலே, இருந்த காலத்திலே இப்படி ஏதாவது சொல்லி சென்றிருக்கிறார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கேட்கிற ஒரு கேள்வி, கொஞ்சம் கலீஃபாக்கள் தாபியங்கள் எல்லாம் கொஞ்சம் வைங்க, நாங்கள் பெரியவங்கள குற்றம் அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. உதாரணத்துக்கு நம்ம நாகூர்ல அடங்கி இருக்கிற ஷாவுல் அமீது ரஹமத்துல்லாஹி எடுத்துக்கலாம். அவங்க வாழ்நாள் வாழக்கூடிய காலத்தில், நாகூர் வாழ் மக்களே, தஞ்சாவூர் ஜில்லா மக்களே, தமிழ்நாடு மக்களே, இந்தியா மக்களே, நான் இறந்து விட்டால் எனக்கு ஒரு தர்கா கட்டுங்கள், நான் இறந்து விட்டால் என் பெயரிலே நேர்ச்சி செய்யுங்கள், நான் இறந்து விட்டால் எனக்கு கோரி கட்டி வாரம் வாரம் வருஷம் வருஷம் நான் இறந்த நாளிலே அல்லது நான் பிறந்த நாளிலே என்னை தியானித்து செய்ய வாருங்கள், நான் உங்களுக்கு அருள் தருவேன்.
சகோதரிகளா ரொம்ப கவனமா கேளுங்க, எல்லா தர்காக்களையும் ஆபாதாக்குறது நீங்க தான். தர்காவில் பாத்தீங்கன்னா கூட்டம் யார் கூட்டம் இருக்கு? எல்லாம் புர்கா கூட்டம் தான். எல்லாம் ஏமாறுதுங்க, போய் எல்லாம் ஏமாறுதுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை வரலாறு இல்ல, அவங்களுடைய மாணவர்கள்ட்ட, மாணவர்களே நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், நான் இறந்து விட்டால் எனக்கு பெரிய தர்கா கட்டுங்கள், எனக்கு வருஷம் வருஷம் சந்தன கூடு கொண்டாடுங்கள், உருசு நடத்துங்கள், அதிலே நீங்கள் கரகாட்டம் கண்டிப்பாக வையுங்கள். எங்கேயாவது வாழ்க்கை வரலாறு இருக்கா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாவுலமீது ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இப்படி ஒரு அறிவுரையை நமக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இருக்காம படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? வான வேடிக்கையோடு விமர்சனமாக பாட்டு கச்சேரியோடு இன்னிசை நிகழ்ச்சியோடு என்னுடைய சந்தன கூட்டை நீங்கள் கொண்டாடுங்கள். என்னமா பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய வரலாறு படிச்சவங்க எல்லாம் இருப்பீங்க, நிறைய பேர் நிறைய பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி ஏதாவது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பெரியவங்க அப்படி ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது ஒரு இறைநேசர்கள் அப்படி செய்திருக்கிறார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, அவர்கள் சொல்லுவார்களா? அப்படி செய்வார்களா? அப்படி வேண்டுவார்களா? அப்படி அறிவுரை சொல்வார்களா? அல்லாஹ்வுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் அல்லவா அவர்கள். தௌஹீதுக்காக தன்னையும் தனது குடும்பத்தையும் அர்ப்பணித்தவர்கள் அல்லவா அவர்கள். அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லல, சஹாபாக்களும் செய்யல, இந்த மகான்கள் நல்லவர்களும் சொல்லல. நாம எப்படிங்க செய்ய முடியும்? ஏன் யோசிக்க மாட்டீங்க? மறுக்கிறோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சகோதரிகளா, நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ரசூலுல்லாஹும் சொல்லல, சொல்லது மட்டுமல்ல செய்ய வேணான்னு தடுத்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு நீங்க கபர் கட்டாதீங்க, பக்கா கட்டாதீங்க, ஒரு ஒட்டகத்தின் திமில் அளவுக்கு தான் மண் குமிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். பேர் பலக வைக்காதீங்க, கோரி கட்டாதீங்க, கட்டிடமாக எழுப்பாதீர்கள், செங்கல் சுண்ணாம்பை கொண்டு நீங்கள் பூசாதீர்கள், எல்லாம் சொன்னது. சொன்னது மட்டுமல்ல, அவர்களது கபர் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களது தோழர் அபூபக்கருடைய கபர், அவர்களுடைய தோழர் உமருடைய கபர், உஸ்மானுடைய கபர், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஜமியான் அவங்களுடைய கபர். நீங்க மதீனாவுக்கு போயிருக்கீங்களா? யாராவது போனவங்க பக்கீவுல் கர்கத் அந்த மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல உள்ள பெரிய கபிரஸ்தான பார்த்திருப்பீங்க, ஆயிரக்கணக்கான கபர் இருக்கும். எப்படி இருக்கு பார்த்திருக்கீங்களா? அங்க யார் இருக்கிறார்கள்? அல்லாஹு அக்பர், 10,000 மேற்பட்ட மூத்த நபி தோழர்கள் அடங்கி இருக்கிறார்கள், 100,000 மேற்பட்ட தாபிஈன்கள் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கபர் எப்படி இருக்குது பாருங்க. அவங்க எல்லாம் அவுளியா இல்லையாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் அவுளியா இல்லையா? அவங்க எல்லாம் மகான் இல்லையா? அவங்களுக்கு இறையருள் இல்லையா? அன்பானவர்களே, எங்கிருந்து வந்தது இந்த கலாச்சாரம்? யார் உருவாக்கியது? ஏன் உருவாக்கினார்கள்? சிந்திக்க மறுக்கிறோமே. நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்கத்தை பாருங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாததை செய்து கொண்டு நீ என்ன நியத்து செய்தாலும் சரி அல்லாஹ் தூக்கி குப்பையிலே போட்டு விடுவார். பாவத்தை உங்களது நல்ல எண்ணம் நன்மையாக மாற்றாது, நன்மையை வேண்டுமானால் உங்களது கெட்ட எண்ணம் பாவமாக மாற்றலாம். சொல்றது புரியுதா? நன்மையை வேண்டுமானால் உங்களது கெட்ட எண்ணம் பாவமாக மாற்றலாம். ஒருத்தர் சொல்லுகிறார், நான் பெரியா வணக்கசாலின்னு மக்கள் என்ன பேரும் புகழும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகிறார். செயல் நல்ல செயல், எண்ணம் கெட்ட எண்ணம் பாவமாக போய்விடுகிறது. ஒருத்தர் தர்மம் தருகிறார் 100,000,000,000, நோக்கம் என்ன? என் பேர் வரணும், என்ன மக்கள் சொல்லணும், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டுருவோம். பாவம் செய்யறது பெரும் பாவம், ஆனா என் உள்ளத்தை பாருங்கன்னு சொல்றாரு. கெட்ட செயலை நல்ல எண்ணம் நன்மையாக மாற்றாது. அப்படி மாற்றக்கூடியதாக இருந்தா திருடுறவன் எவனுக்குமே நம்ம கேச போட்டு அவனை உள்ள அனுப்ப முடியாது இல்லையா? நான் ஏன் திருடுனங்க? ஏன் நிர்பந்தங்க? நான் நல்ல எண்ணத்துல தாங்க திருடுனேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்சா? ஜினா விபச்சாரத்தில் போகக்கூடிய ஒரு வழிகேடன் அவன் என்ன சொல்லுவான்?
அவனு அதுக்கு ஒரு நல்ல காரணத்தை சொல்லுவான். இப்படி கெட்ட செயலை நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல நோக்கங்களை கொண்டு நியாயப்படுத்துவதாக இருந்தால் கெட்ட செயல் என்று ஒன்றுமே உலகத்தில் இருக்காது, இருக்க முடியாது. யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா அன்பானவர்களே. அப்படி இல்லை மார்க்கம் என்பது. இந்த மார்க்கத்திலே மிகப்பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? இணை வைத்தல். இன்ன ஷிர்கல புல்முனாதி. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹுலிஸ்லம் சொன்னார்கள், பிதாத்துகள். அதனாலதான் தெளிவா சொன்னாங்க, நான் செய்யாத காரியத்தை செய்தால் அது வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும், அது நரக நெருப்பிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்படிதான் மார்க்கம், இதுதான் மார்க்கம். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹுலிஸ்லம் அவர்கள் வழிகாட்டியது. அந்த தீனிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அந்த கொள்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த தௌஹீத் இது சரியானதற்கு பிறகுதான் மார்க்கத்திலே அடுத்த அமல்களையே விசாரிக்கப்படும், பார்க்கப்படும். இஸ்லாமுடைய தூண் எத்தனை தூணுங்க? இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண் எத்தனை எத்தனை தூணுங்க? அஞ்சு தூண். முதலாவது தூண் என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய பலவீனம் அறியாம என்ன தெரியுமா, இந்த தூணை தூக்கி குப்பையில போட்டு போச்சு அல்லது பள்ளிவாசல எழுதி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது. தொழுக அதெல்லாம் ரொம்ப பக்காவா, நோன்பு ரொம்ப பக்காவா, ஹஜ் ரொம்ப விமர்சனமா, எல்லாம் கரெக்ட். ஆனா ஷஹாதா எங்க? குப்பைக்குள்ளார, கபருக்குள்ளார அல்லாஹ் பாதுகாக்கிறார். ஷிர்கோடு செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவன் அல்லாதவர்கள் அவனோடு வணக்க வழிபாடிலே சேர்க்கப்படுவதை அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டார். யார் ஒரு அமலை செய்து என்னோடு வேறு ஒருவரை அதிலே கூட்டாக்கினாரோ அவரை நான் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய அமலோடு. அன்பானவர்களே, இன்றைக்கு குறிப்பா நான் சொல்றேன், நம்ம நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய முசீபத்து நம்முடைய அரசியல் நாளில் அல்ல, நம்முடைய கல்வியில் நாம் பின்தங்கி இருப்பதால் அல்ல, நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் பின்தங்கி இருப்பதால் அல்ல, அல்லது வேற சமூக சமய அரசியல் காரணங்களிலே நாம் பின்தங்கி இருப்பதால் அல்ல, நம்முடைய மார்க்கத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கொள்கையிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு தௌஹீதுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்தியாவிலே இருந்தால் போதும் அத்தனை காஃபிர்களும் அந்த முஸ்லீமுக்கு பயப்படுவார்கள். சொல்லுங்க பகல். ஆனால் இன்று அல்லாஹுவை ஷிர்க்கு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மலிந்து விட்டார்கள். எப்படி காஃபிர்கள் பயப்படுவார்கள்? அவர்களை போலதான் இவங்களும். ஆனா செயல்களில் வித்தியாசம் இருக்கிறது, செயல்களுடைய தோற்றத்தில் தான் வித்தியாசம் இருக்கிறது தவிர செயல்கள் எல்லாம் ஒரே செயல் தான். ஒரே இனத்தை சேர்ந்த, ஒரே கொள்கையை சேர்ந்த, ஒரே அடிப்படையில் உள்ள அமல்கள் தான். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய வழிகாட்டுதல் நமக்கு உறுதியான தெளிவான தடுமாற்றம் இல்லாத தௌஹீதை போதிக்கிறது. அதுதான் இறைநேசத்தை உருவாக்கக்கூடிய செயல். நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அல்லாஹ் அங்கீகரித்த இறைநேசராக ஆக வேண்டுமா? அதற்கு தௌஹீதிலே சரியாக இருக்க வேண்டும். யார் கொள்கை தௌஹீதிலே சரியாக இருந்தார்களோ அவர்கள்தான் இறைநேசர்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்கள் மீது பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். யார் இறைநேசர்கள்? அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். ஈமான் உள்ளவர்களாக இருப்பவர்கள், தக்வா உள்ளவர்களாக இருப்பவர்கள், ஹராமை விட்டு விலகியவர்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகியவர்கள், அவர்கள் இறைநேசர்கள். யார்? ஈமான் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள். ஈமான் எது? ஈமான் ஷிர்க்கு கலக்கப்படாததுதான் ஈமான், தௌஹீதுடையதுதான் ஈமான். அன்பானவர்களே, அந்த இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறதே, அது சொர்க்கம். அது அவர்களுக்காக நாம் துன்யாவிலே துஆ கேட்பது. இப்ப இமாம் புகாரின்னு பேர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது கண்ணியம். அவர்களுக்கு கோரி கட்டுவதல்ல, அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குவதல்ல, அவர்களது பெயரால் ஃபாத்திஹா ஓதுவதல்ல, அவர்களது பெயரால் நேர்த்தி செய்வதல்ல. இப்ப ரசூலுல்லாஹ்னு பேர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர்னு பேர் சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ரதியல்லாஹ். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்கிறார். எதை அல்ல, அவர்களுக்கு கோரி கட்டுவதையோ, தர்காக்களை உருவாக்குவதையோ, அவர்களது பெயரால் வருஷம் வருஷம் பாத்திகா நடத்துவதையோ, சந்தன கூடு நடத்துவதையோ, உருசு நடத்துவதையோ, ஆபாசங்களை உருவாக்குவதையோ, ஆபாசங்களை அரங்கேற்றுவதையோ இன்று மக்கள் அவுளியாக்களை கண்ணியப்படுத்துவது என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். இது அவுளியாக்களை கண்ணியப்படுத்துவதல்ல, இறை நேசர்களை கண்ணியப்படுத்துவதல்ல, இறை நேசர்களை அவமரியாதை செய்வது, அவர்களுடைய போதனைகளை வழிகாட்டுதல்களை அடியோடு குழி தோண்டி புதைப்பது, அவர்களுக்கு எதிராக அவர்களது போதனைகளுக்கு எதிராக சதி திட்டம் இது. அதை அடியோடு குழி தோண்டி புதைப்பதல்ல, அதற்கு எதிராக மக்களை உருவாக்குவது. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவே அன்பானவர்களே, நாமும் இறைநேசர்களாக ஆக வேண்டும். அந்த இறைநேசர்களுடைய பொருத்தம் நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் செய்யாத அனைத்தையும் விட்டு விலகி நின்றால்தான் அந்த இறைநேசர்களோடு மறுமையிலே நாம் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்லி முடிவு செய்கிறேன். கட்டுப்பட்டார்களோ, ரசூலுக்கு கட்டுப்பட்டார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தியத்துகளோடு இருப்பார்கள், ஷஹீதுகளோடு இருப்பார்கள், சாலிஹீன்கள் என்ற அந்த இறைநேசர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ கேட்போம். நமது வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து திருந்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் திருத்துவானாக. நமது சமுதாயத்தை பாதுகாப்பானாக. நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கான பிதஅக்கான அனாச்சாரமான பெரிய சிறிய எல்லா பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக. நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நமக்கு நல்ல முடிவை, அழகிய முடிவை தருவானாக. சொர்க்கவாசிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம்முடைய தாய் தந்தைகளையும் இறந்துவிட்ட மூமினான ஆண் பெண்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் فاستغفروه والسلام عليكم ورحمة الله وبركاته.